கொலோசேயரின் ஜீவ ஆய்வு.
இது சகோதரர் விட்னஸ்லியின் ஊழியமான
கொலோசேயர் ஜீவ பாடத்தின் 16வது செய்தி.
தனி சுற்றுக்கான பதிவு. சென்னையில் உள்ள சபை www.churchinchennai.org.
எந்த மனிதனையும் கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவனாக வழங்குதல். மகிமையின் நம்பிக்கையாக நம்மில் வசிக்கும் கிறிஸ்துவை பற்றி பவுல் பேசுகையில் 1:28
எந்த மனிதனையும் கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவனாக வழங்கும்படி சகல ஞானத்திலும் எந்த மனிதனுக்கும் அறிவுறுத்தி எந்த மனிதனுக்கும் போதித்து அவரை அறிவிக்கிறோம்
என்று கூறுகிறான். முழு வளர்ச்சியடைந்த என்று மொழிபெயர்க்கப்படும் கிரேக்க வார்த்தை முதிர்ச்சியடைந்த, முழுமையான அல்லது பூரணமான என்றும் மொழிபெயர்க்கப்படலாம். மற்றவர்கள் முழு வளர்ச்சிக்கேதுவாக கிறிஸ்துவில் முதிர்ச்சியடைவதன் மூலம் பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்கும்படி கிறிஸ்துவை அவர்களுக்குள் உட்பகிர்வதே பவுலின் ஊழியமாக இருந்தது. எனினும் பல கிறிஸ்தவ வேலையாட்களுக்கு இன்று எந்த மனிதனையும் கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவனாக வழங்குவது பற்றிய கருத்தே இல்லை. இதைத் தவிர வேறு ஏதோ ஒன்றே அவர்களுடைய வேலையின் இலக்காக இருக்கிறது. ஆனால் நமக்கோ பவுலுக்கு இருந்த அதே இலக்கு இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் கூட மற்றவர்களை கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக, முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக வழங்கும்படி ஜீவனை உட்பகிர்வதே நம் இலக்காக இருக்க வேண்டும். நாம் அவ்விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கிறிஸ்துவை அவர்களுக்கு ஊழியம் செய்து அவர்கள் கர்த்தரை பெற்றுக்கொள்ள உதவும் போது நம் இலக்கு வெறுமனே அவர்கள் அக்னி ஏரியிலிருந்தும் தேவனின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதல்ல. நம் இலக்கு அவர்கள் தேவனின் மன்னிப்பை அனுபவமாக்குவது மட்டுமல்ல, அவர்கள் இறுதியாக கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக வழங்கப்படும்படி அவர்களுக்குள் கிறிஸ்துவை ஊழியம் செய்வதாகும். நாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது கிறிஸ்துவை மற்றவர்களுக்குள் உட்பகிரத் தவறினால் நம் சுவிசேஷ பிரசங்கம் தேவனின் தரத்திலிருந்து குறைவாகவே இருக்கும். நாம் யாரிடம் பேசினாலும் அவர்களுக்குள் கிறிஸ்து உட்செலுத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவை உட்பகிர்வதே நம் சுவிசேஷ பிரசங்கத்தில் நம் இலக்காக இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களோடு நம் ஐக்கியத்திலும் நமக்கு இதே இலக்குத்தான் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தவான்களை தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடையுமாறு அவர்களுக்குள் கிறிஸ்துவை ஊழியம் செய்வதே நம் இலக்காக இருக்க வேண்டும். பிறரை கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வழங்குவதோடு தொடர்பான ஒரு சில காரியங்களை இப்போது நாம் பரிசீலிக்கலாம். பரிசுத்தவான்களின் பங்காக கிறிஸ்துவை ஊழியம் செய்வதன் மூலம் நாம் மற்றவர்களை கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக வழங்க பரிசுத்தவான்களின் பங்காக கிறிஸ்துவை நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நாம் ஊழியம் செய்யும் கிறிஸ்து சகலத்தையும் உள்ளடக்கியவராக தேவனுடைய பொருளாட்சியின் மையத்துவமும் சர்வத்துவமுமாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை ஒரு முழுமையான விதத்தில் அனுபவமாக்காவிட்டால் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது நமக்கு சிரமமாக இருக்கும். உதாரணமாக, கிறிஸ்துவால் வாழ்வதை நாம் அனுபவமாக்காவிட்டால் கிறிஸ்துவால் வாழ வேறு யாருக்கும் நாம் உதவ முடியாது. ஆனால் நம் அனுதின வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை வாழ்ந்து கிறிஸ்துவை வளர்த்து கிறிஸ்துவை உற்பத்தி செய்தால் நாம் மற்றவர்களை தொடர்பு கொள்ளும் போது புறத்தூண்டுதலின்றி அவர்களுக்குள் கிறிஸ்துவை உட்செலுத்துவோம். எவ்வளவாய் நாம் கிறிஸ்துவை நம் ஜீவனாகவும் நம் நபராகவும் எடுக்கிறோமோ அவ்வளவாய் நம்மால் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை ஊழியம் செய்ய முடியும். நாம் கிறிஸ்துவை அனுபவமாக்கி அவரால் வாழ்கிறவர்களான பிறகு மற்றவர்களும் அதையே செய்யும்படி நாம் அவர்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துவோம். நாம் கிறிஸ்துவை நம் நல்ல தேசமாக அனுபவித்து மகிழவும், அவரில் உழைக்கவும், அவரில் வாழவும், அவரில் நடக்கவும், அவரில் நம் ஆழ்தத்துவத்தை கொண்டிருக்கவும் வேண்டும். நாம் அத்தகைய நபர்களாக இருந்தால் நாம் யாரை அனுபவமாக்கி நாம் எவரால் வாழ்கிறோமோ அந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்குள் உட்கடத்துவோம். கர்த்தருடைய மீட்டு திருப்புதலில் நம் தேவை மற்றவர்களை சபை வாழ்க்கைக்குள் கொண்டுவர வெறுமனே அதிக உழைப்பு மட்டுமல்ல, மற்றவர்கள் வளர்ந்து முதிர்ச்சியடையுமாறு நாம் அவர்களுக்குள் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை ஊழியம் செய்ய வேண்டும். இதற்காக நாமே பரிசுத்தவான்களின் பங்காக கிறிஸ்துவை அதிகமாக அனுபவமாக்க வேண்டும். சபையின் கட்டி எழுப்புதலுக்காக கிறிஸ்துவின் ஆராய்ந்தறிய முடியாத ஐஸ்வர்யங்களை ஊழியம் செய்வதன் மூலம், இரண்டாவதாக எந்த மனிதனையும் கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவனாக வழங்கும்படி தேவனின் நித்திய குறிக்கோளை நிறைவேற்ற சபையின் கட்டியெழுப்புதலுக்காக கிறிஸ்துவின் ஆராய்ந்தறிய முடியாத ஐஸ்வர்யங்களை நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு நல்ல சகோதரன் அல்லது சகோதரி என்று எல்லாரும் கருதும்படி இருந்தும் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களில் இன்னும் குறைவுபடுவது சாத்தியமே. நான் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்தபோது பரிசுத்தவான்களுடனான என் தொடர்பில் தங்கள் அனுதின வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களில் குறைவுபடுகிற பலரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் எல்லாரும் அவர்களை மிக நல்ல சகோதர சகோதரிகளாகவே கருதுவர். கிறிஸ்துவில் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கர்த்தர் நமக்குள் தூண்டி எழுப்புவாராக. கர்த்தாவே, நான் நல்லவனாக காணப்பட்டும் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை பொறுத்தவரை ஏழ்மையான சகோதரனாக இருக்க விரும்பவில்லை. கர்த்தாவே, சபையின் கட்டி எழுப்புதலுக்காக என்னை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களால் நிறைந்திருக்கச் செய்யும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை அதன் குணாம்சமாக கொண்டதொரு வாழ்க்கை வாழும் பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அத்தகைய சகோதர சகோதரிகள் ஒளி ஊடுருவத்தக்கவர்கள். இதற்கு முரணாக கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களில் குறைவுபடுகிறவர்களோ சற்றும் ஒளி ஊடுருவ முடியாதவர்களாய் ஒளி புகாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை உடையவர்கள் படிகத் தெளிவானவர்கள். நீங்கள் ஐக்கியத்தில் அவர்களிடம் ஒன்றை கொண்டு வரும் போதெல்லாம் அவர்கள்தானே மிகவும் ஒளி ஊடுருவத்தக்கவர்களாயிருப்பதால் காரியம் உங்களுக்கு தெளிவாகும். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை அனுபவித்து மகிழ்பவர்கள் படிகத்தைப் போல் தெளிவாகிறார்கள். எவ்வளவாய் நாம் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை அனுபவமாக்குகிறோமோ அவ்வளவாய் நாம் ஒளி ஊடுருவத்தக்கவர்களாவோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஐஸ்வர்யமாகவும் முழுவதும் ஒளி ஊடுருவத்தக்கவர்களாகவும் இருக்க வாஞ்சிப்போமாக. கர்த்தாவே, உம் ஜீவனில் ஐஸ்வர்யமுள்ளவனும் ஒளி ஊடுருவத்தக்கவனுமாய் சரீரத்தின் ஓர் அவயவமாக என்னை ஆக்கும். நல்லவனாயிருந்தும் கிறிஸ்துவில் குறைவுபடுகிற அவயவமாயிருப்பதிலிருந்து என்னை இரட்சியும் என்று நாம் ஜெபிப்போமாக. கிறிஸ்துவில் ஐஸ்வர்யமாயிருப்பவர்கள் மட்டுமே தேவனின் நித்திய குறிக்கோளின் நிறைவேற்றத்துக்காக சரீரத்தை கட்டியெழுப்ப முடியும். இன்னும் நம்மிடையே அதிக அளவு கட்டுதல் இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நாம் சபை கட்டியெழுப்பப்படுவதை விட நம் தனிப்பட்ட ஆவிக்குரிய தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் அதிக அக்கறை செலுத்தக்கூடும். நாம் கிறிஸ்துவில் குறைவுபட்டு ஒளிவூடுருவத்தன்மை இல்லாதிருந்தால் சபையின் கட்டியெழுப்புதலுக்கான கரிசனை நம்மிடம் சொற்பமே இருக்கும். ஆனால் நாம் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களால் நிரம்பி இதன் மூலம் ஒளிவூடுருவத்தக்கவர்களாயிருந்தால் தேவனின் குறிக்கோள் நிறைவேற்றப்படுமாறு சபையின் கட்டியெழுப்புதலுக்காக நாம் ஆழ்ந்த அக்கறை கொள்வோம். தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதன் மூலம் கிறிஸ்து மற்றும் சபையை பற்றிய முழு வெளிப்பாட்டை கொண்டு தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதன் மூலம் நாம் மற்றவர்களை கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக வழங்குகிறோம். நாம் மற்றவர்களை கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வழங்குவதற்கு தேவனின் பரம ரகசியமான கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் பரம ரகசியமான சபையையும் குறித்த தேவனுடைய வார்த்தையின் முழுமையை கொண்டிருக்க அவர்களுக்கு உதவ வேண்டும். எனினும் நாம் நம் சூழ்நிலையை பரிசீலித்தால் நம்மில் அநேகர் இவ்விதத்தில் வார்த்தையை முழுமையாக்க முடியவில்லை என்பதை உணர்ந்தறிவோம். இந்த காரணத்தினால் நாம் கர்த்தரை ஆவலாய் பின்தொடர தூண்டப்படும்படி பாரப்படுகிறேன். நாம் அவரது ஐஸ்வர்யங்களை கொண்டு நிரப்பப்படும் வரை அவர் மீது பசியும் தாகமுமாய் இருக்க வேண்டும். அவரை ஆசையாய் பின்தொடர வேண்டும். கர்த்தராகி இயேசுவே, நாங்கள் அலட்சியமாகவோ வெதுவெதுப்பாகவோ இருக்க விரும்பவில்லை. நாங்கள் உம்முடன் முற்றுமுடிய இருக்கவும் உம்மை முற்றிலும் தேடவும் ஏங்குகிறோம் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இவ்விதத்தில் கர்த்தரை ஆசையாய் பின்தொடர்ந்தால் கிறிஸ்துவையும் சபையையும் குறித்து இன்னும் அதிகமாய் பார்ப்போம். ஆனால் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களில் தொடர்ந்து நாம் குறைவுபட்டால் நம் சொந்த அனுபவத்தில் தேவனுடைய வார்த்தையின் முழுமை நமக்கு இருக்காது. எனவே கிறிஸ்துவையும் சபையையும் பற்றிய தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதற்காக நாம் ஜெபிக்கவும் கிறிஸ்துவின் மீது உழைக்கவும் நமக்கு தவிப்பான தேவை இருக்கிறது. தேவனின் பரம ரகசியமாக கிறிஸ்துவை ஊழியம் செய்வதன் மூலம் நான்காவதாக நாம் கிறிஸ்துவை தேவனின் பரம ரகசியமாக, அதாவது தேவனின் ஊனுருவாக ஊழியம் செய்ய வேண்டும். எவ்வாறு கிறிஸ்து மூவரு தேவனின் ஊனுரு என்பதை நம் அனுபவத்திலிருந்து நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு நாம் கிறிஸ்துவை பிதா, குமாரன், ஆவியானவராக தினமும் அனுபவமாக்குகிறோம் என்பதற்கு நாம் சாட்சி பகர முடிய வேண்டும். நம்மிடம் கிறிஸ்து இருப்பதால் நம்மிடம் பிதாவும் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவில் இருப்பதால் நாம் ஆவியானவரிலும் இருக்கிறோம். நமக்குள் நகரும் ஆவியானவர் உண்மையில் கிறிஸ்துவே. நாளுக்கு நாள் நாம் கர்த்தருடன் ஒரே ஆவியாக இருக்க வேண்டும். அவர் நம்முடன் ஒன்றாகி இருப்பதை அனுபவமாக்கவும் வேண்டும். நம் தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் எங்கிருந்தாலும் நாம் கர்த்தருடன் ஒரே ஆவியாக இருக்கிறோம் என்பதே அதிகமதிகமாக நம் அனுபவமாக இருக்க வேண்டும். இது ஓர் உபதேசமாகவோ கொள்கையாகவோ இருக்கக்கூடாது. இது நம் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என் ஊழியத்தை பற்றி நான் அடிக்கடி இப்படி ஜெபிப்பதுண்டு. கர்த்தாவே, நான் பேசும்போது உம்முடன் ஒரே ஆவியாக இருக்க எனக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, என் பேசுதலில் நீர் பேச வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னுடன் ஒரே ஆவியாக இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் வார்த்தையை ஊழியம் செய்யும் போது நான் உம்முடன் ஒரே ஆவியாக இருக்கும்படி கேட்கிறேன். இந்த ஊழியம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது கர்த்தருடன் இருக்கும் இத்தகைய ஒருமையிலிருந்து வருகிறது. கர்த்தரே மூவரு தேவனின் ஊனுரு. பிதாவின் ஐஸ்வர்யங்களெல்லாம் குமாரனில் ஊனுரு கொண்டுள்ளன என்பதே இதன் பொருள். மேலும் குமாரன் ஆவியானவராக ஒரு முழுமையான விதத்தில் உணர்ந்தறியப்படுகிறார். இவர் இப்போது நம்முடன் ஒரே ஆவியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:17 பவுல் கூறுகிறபடி,
கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான்.
கர்த்தருடன் ஒரே ஆவியாக இருப்பது பற்றிய காரியம் நமக்கு வெறும் ஓர் உபதேசமாக இருக்கக்கூடாது. மாறாக இது நம் தினசரி நடைமுறை அனுபவமாக இருக்க வேண்டும். நம் அனுபவத்தில் மூவரு தேவனின் ஊனுருவாயிருக்கும் கர்த்தருடன் ஒரே ஆவியாய் இருப்பதென்றால் என்னவென்று நாம் அறிந்தாக வேண்டும். நாம் கிறிஸ்துவை தேவனின் ஊனுருவாக அனுபவமாக்கினால் நாம் மற்றவர்களின் போஷாக்கிற்காகவும் வளப்படுத்துதலுக்காகவும் கிறிஸ்துவை அவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். நாம் இவ்விதத்தில் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது அவர்கள் அவரில் வளர்வார்கள். வளர்ச்சி புசிப்பதின் மூலம் வருகிறது. தேவனுடைய பரம ரகசியமாக நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் கிறிஸ்துவை அவர்கள் புசித்தால் அவர்கள் கிறிஸ்துவில் பூரணப்படுத்தப்பட்டு முதிர்ச்சி அடைவார்கள். கிறிஸ்துவின் பரம ரகசியமாக சபையை ஊழியம் செய்வதன் மூலம் நாம் மற்றவர்களை கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வழங்க விரும்பினால் நாம் கிறிஸ்துவின் பரம ரகசியமாக, கிறிஸ்துவின் வெளியாக்கமாக சபையை ஊழியம் செய்ய வேண்டும். சாத்தான் தன் தந்திரத்தில் பல தேடும் கிறிஸ்தவர்கள் சபை என்ற காரியத்தை தவிர்க்கும்படி செய்திருக்கிறான். சகோதரர் டி ஆஸ்டின் ஸ்பாக்ஸுடன் எனக்குள்ள அனுபவம் எவ்வாறு சிலர் சபை என்ற காரியத்தை விடாப்பிடியாய் தவிர்க்கிறார்கள் என்பதற்கு ஓர் உதாரணம். அவர் 1955 நம் அழைப்பை ஏற்று தைவானுக்கு வந்தார். அவர் கிறிஸ்துவை குறித்து ஊழியம் செய்தபோது அது எங்களுக்கு ஓர் அற்புதமான நேரமாக இருந்தது. கிறிஸ்துவை பற்றி நாம் பார்த்திருந்ததை அவரால் தெளிவாக எதிரொலிக்க முடிந்தது. 1957 அவர் 2 முறையாக தைவானுக்கு வந்தார். இந்த சந்திப்பின் போது அவர் சபையின் தளத்தை, சபையின் நிலைப்பாட்டை எதிர்மறையான விதத்தில் தொட்டார். 1958 இங்கிலாந்தில் அவரை சந்திக்க வரும்படியான அவரது அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். நாங்கள் சேர்ந்திருந்த அந்த நாட்களில் சபை பற்றி நாங்கள் பலமுறை நீண்ட நேரம் உரையாடினோம். எனினும் அவரால் என் மனதை மாற்ற முடியவில்லை, என்னால் அவரது கருத்தை மாற்ற முடியவில்லை. சபை என்ற கருப்பொருளை தவிர்க்க அவர் தன்னால் முடிந்தவரை முயன்றார். ஆனால் சபைகளின் கட்டியெழுப்புதலுக்காக நாம் உழைத்தாக வேண்டும் என்பதே என் கருத்து. நாம் சபையின் தளத்தை விட்டுவிடும்படி நம்மை ஒத்துக்கொள்ள செய்வதே அவரது நோக்கமாக இருந்தது. ஆனால் சபையின் தளம் இல்லாமல் நமக்கு நடைமுறையில் சபை இருப்பது சாத்தியமில்லை என்பதை நான் அவருக்கு சுட்டிக்காட்டினேன். சகோதரன் ஸ்பார்க்ஸ் தான் சபைக்கு எதிராக இல்லை என்று எனக்கு உறுதியளிக்க முயற்சித்தார். தன் ஊழியத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் தான் எடின்பர்க்கில் பேச அழைக்கப்பட்டிருந்ததாக அவர் என்னிடம் தொடர்ந்து கூறினார். நான் கிறிஸ்துவை பற்றி பேசிய போது கூடும் அரங்கம் நிரம்பி வழிந்தது என்றும், கேட்பவர்கள் பிரதியுத்திரம் அளித்தார்கள் என்றும், ஆனால் தான் சபையை பற்றி பேசிய போது மக்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்றும், இது தான் சபையை பற்றி பேசுவது லாபமில்லை என்று தன்னை உணரச் செய்தது என்றும் அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து, கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நாங்கள் இருவரும் பார்த்திருந்த கோட்பாடுகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்று நான் சகோதரன் ஸ்பார்க்ஸிடம் கேட்டேன். இந்த கோட்பாடுகளை ஸ்தாபனங்களில் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனாலும் அவற்றை சபையின் சரியான தளத்தின் மீது மட்டுமே நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக சபை அதிகமான ஜபத்தினாலும் ஆவியானவர் மூலமும் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட முடியும் என்ற உண்மையை அவர் வலியுறுத்தினார். பின்னர் நான் அவரிடம், தைவான் தீவில் இத்தனை சபைகள் ஜபத்தினாலும் ஆவியானவர் மூலமும் உண்டாகவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டேன். ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் தாங்கள் சபையை பற்றி ஜெபித்த பின் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டேன். அப்போதும் அவர், ஒருமையின் தளத்தில் அவர்கள் சபையின் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளவில்லை. தாங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் ஆவியானவருடையது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மட்டுமே அவர் கூறினார். அவ்வளவே. இதுவே சபையை பற்றிய எங்களது உரையாடலின் முடிவுரையாக இருந்தது. சபையை பற்றி அவரை ஒப்புக்கொள்ள செய்ய நான் என்னால் முடிந்தவரை முயன்றேன். சபையை தவிர்ப்பதற்கு அவர் தன்னால் முடிந்தவரை முயன்றார். இறுதியில் நாங்கள் இருவருமே எங்களது நிலையை மாற்றவில்லை. இன்று கிறிஸ்துவின் வெளியாக்கமாகிய சபையை குறித்து ஒரு யுத்தம் தீவிரமாக நடந்து வருகிறது. எதிரியின் தந்திரத்தின் காரணமாக பெரும்பாலான கிறிஸ்தவ புத்தக கடைகள் ஆவிக்குரிய தன்மை பற்றி சகோதரர் நீ எழுதிய புத்தகங்களை விற்பனை செய்கின்றன. ஆனால் சபையை பற்றி அவர் எழுதிய புத்தகங்களை அவை விற்பனை செய்வதில்லை. எனினும் கிறிஸ்தவர்கள் சபை வாழ்க்கை இல்லாமல் முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக முடியாது. ஆவிக்குரிய காரியங்கள் தொடர்பாக சகோதரர் நீ எழுதிய புத்தகங்கள் பல ஆண்டுகளாக உலகெங்கிலும் கிறிஸ்தவர்களிடையே பிரபலமாக இருந்து வருகின்றன. ஆனால் இந்த புத்தகங்கள் பிரபலமாக இருந்தாலும் அவை கிறிஸ்தவத்தின் நிலையை அதிகம் மேம்படச் செய்யவில்லை. சபை வாழ்க்கை இல்லாமல் சகோதரர் நீ எழுதிய புத்தகத்திலிருந்து மக்கள் பெற்ற உதவி இறுதியில் கசிந்து போய்விடும். ஏனெனில் சபை வாழ்க்கை மட்டுமே இதில் வழங்கப்படும் உதவியை பாதுகாப்பதற்கான நேர்த்தியான பாத்திரம். சிலருக்கு சகோதரர் நீ எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் பெரும்பாலும் புதிய உபதேச கருத்துக்களை வழங்குகின்றன. தேவனுடைய குறிக்கோளின் நிறைவேற்றத்துக்காக இதிலே அதிகம் ஆதாயப்படுத்தப்படவில்லை. ஆவிக்குரிய தன்மையை மட்டுமே தேடி நேர்த்தியான சபை வாழ்க்கையிலோ பங்கு பெறாத மக்களை கர்த்தர் விரும்புகிறாரா? நிச்சயமாகவே இல்லை. சபை இல்லாமல் தேவனின் குறிக்கோள் நிறைவேற்றப்பட முடியாது. நாம் இதை உணர்ந்தறிவதால் சபையை பற்றிய கர்த்தருடைய பாரம் நம்மை பெரிதும் அழுத்துகிறது. தேவனுடைய நித்திய குறிக்கோளின் நிறைவேற்றத்திற்காக நாம் சபை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். சபையை கிறிஸ்துவின் பரம ரகசியமாக, கிறிஸ்துவின் சாட்சாத் வெளியாக்கமாக ஊழியம் செய்யவும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரீரத்தை சபையை பெறுவதே கர்த்தரின் வாஞ்சை. எழுத்தளவில் மட்டுமே சபை இருப்பதை அவர் விரும்பவில்லை. நடைமுறையில் உள்ள சபையை அவர் விரும்புகிறார். சபை வாழ்க்கை நடைமுறைக்குரியதாக இருப்பதற்கு உள்ளூர் சபைகள் இருந்தாக வேண்டும். சபையின் நடைமுறை வெளியாக்கம் என்ற புத்தகத்தில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இன்று சபையின் நடைமுறை வெளியாக்கம் உள்ளூர் சபைகளில் மட்டுமே இருக்க முடியும். மற்றவர்கள் கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக வழங்கப்படும்படி நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பரம ரகசியமாக அவரது வெளியாக்கமாக சபையை ஊழியம் செய்ய கற்றுக்கொள்வோமாக. சபையை குறித்த ஊழியத்திற்கு எந்த எதிர்காலமும் இல்லை. ஏனெனில் அதற்கு எதிரான எதிர்ப்பு மிக பரந்தகன்றது, தீவிரமானது என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ஊழியம் வெறுமனே மனிதனின் வேலையாக இருந்தால் இதற்கு எதிர்காலம் இல்லை. ஆனால் இந்த ஊழியம் கர்த்தரின் மீட்டு திருப்புதலில் உள்ள ஊழியமாக இருந்தால் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். சபையை பற்றி ஊழியம் செய்ய வேண்டாம் என்று மற்றவர்கள் எவ்வளவாய் நமக்கு அறிவுறுத்துகிறார்களோ அவ்வளவாய் அதை குறித்து ஊழியம் செய்ய நாம் நம்பகமாயிருக்க வேண்டும். நாம் தலையாகிய கிறிஸ்துவை குறித்து மட்டுமல்ல, அவரது சரீரமாகிய சபையை குறித்தும் பேச தைரியமாகவும் நம்பகமாகவும் இருக்க வேண்டும். நாம் இன்றைய கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடாது. மாறாக நாம் கிறிஸ்துவின் பரம ரகசியமாக சபையை குறித்து ஊழியம் செய்ய தூய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவை ஜீவனாக அவரது அவயவங்களுக்கு ஊழியம் செய்வதன் மூலம். கடைசியாக கிறிஸ்துவின் அவயவங்கள் அவரால் வாழுமாறும் முதிர்ச்சிக்கேதுவாக அவருடன் வளருமாறும் நாம் அவர்களுக்கு அவரை ஜீவனாக ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்து நம் ஜீவன் என்று கொலசேயர் 3:4 கூறுகிறது. நாம் அவரால் வாழ வேண்டும் என்று யோவான் 6:57-14:19 மற்றும் கலாத்தியர் 2:20 பார்க்கிறோம். அப்போது நாம் முதிர்ச்சிக்கேதுவாக அவருடன் வளர்வோம். நாம் மற்றவர்களை கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக வழங்க வாஞ்சித்தால் இந்த செய்தியில் நாம் பரிசீலித்திருக்கும் எல்லா காரியங்களையும் நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்தாக வேண்டும். விசுவாசிகள் தேவனின் பொருளாட்சியுடன் தொடர்புடைய எல்லா காரியங்களையும் கொண்டு உட்செலுத்தப்படுவதற்கு என்னே ஒரு மாபெரும் தேவையுள்ளது. நாம் இந்த மிக முக்கியமான குறிப்புகளை ஊழியம் செய்ய உண்மையாக இருந்தால் நாம் மற்றவர்களை கிறிஸ்துவில் முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக வழங்க முடியும்.